الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، خصنا بخير كتاب أنزل، وأكرمنا بخير نبي أرسل، وأتم علينا النعمة بأعظم منهاج شرع، منهاج الإسلام. وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولله العزة ولرسوله وللمؤمنين، ولكن المنافقين لا يعلمون. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டிலே ஹஜ்ரத் அபு உபைதா என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், அவர்களது தலைமையிலே சென்ற அந்த இஸ்லாமிய இராணுவம் ஃபலஸ்தீனையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் கைப்பற்றுவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடப்பது ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு நடக்கிறது. ஃபலஸ்தீன் அதை சுற்றியுள்ள அந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்காக இந்த இஸ்லாமிய இராணுவம் கடுமையாக போராடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஃபலஸ்தீனில் இருந்த அந்த கிறிஸ்தவ இராணுவத்தினர் அவர்கள் இஸ்லாமிய அந்த படையினரோடு மோத முடியாமல் தங்களது கோட்டை கொத்தளங்களிலே சென்று தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். கோட்டையிலே ஏறியவர்கள் ஒரு கட்டத்திலே இஸ்லாமிய இராணுவத்திற்கு இப்படி ஒரு சமாதான தூது அனுப்புகிறார்கள். அந்த தூது என்ன, நாங்கள் இந்த ஃபலஸ்தீனையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் முஸ்லிம்களுக்கே கொடுத்து விடுகிறோம், யுத்தம் செய்யாமல் உங்களோடு சண்டையிடாமல் எவ்விதமான இரத்த சேதமும் உயிர் சேதமும் இல்லாமல் இந்த ஃபலஸ்தீனை முஸ்லிம்களுக்கே நாங்கள் தந்து விடுகிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எந்த யுத்தமும் இல்லாமல் இந்த ஃபலஸ்தீனை உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த முற்றுகையை விட்டு விடுகிறோம், இந்த ஃபலஸ்தீனத்தை உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம். தளபதி அபு உபைதா அவர்கள் கேட்டார்கள், என்ன நிபந்தனை, உங்களுடைய அந்த நிபந்தனை என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹலீஃபா உமர் மதீனாவில் இருக்கிறார்கள், சையிதுனா உமர் அவர்கள், ஹலீஃபா உமர் அவர்கள் மதீனாவிலிருந்து இந்த ஃபலஸ்தீனத்திற்கு வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் நாங்கள் இந்த ஃபலஸ்தீனத்தை உங்களுக்கு தந்து விடுகிறோம். ஆனால் ஹலீஃபா வர வேண்டும், உங்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், உமர் அவர்கள் இங்கே வந்தால் நாங்கள் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு தயார், இந்த ஃபலஸ்தீனத்தை உங்களிடம் ஒப்படைக்க தயார் என்று சொல்கிறார்கள். அபு உபைதா அவர்கள் மதீனமா நகரத்திற்கு தகவல் அனுப்புகிறார்கள். ஃபலஸ்தீனத்துக்கும் மதீனாவிற்கும் இடையிலே சுமார் 1500 miles அதிகமான தூரம். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கும் இந்த தகவல் வருகிறது, கிறிஸ்தவ இராணுவத்தினர் இந்த ஃபலஸ்தீனத்தை முஸ்லிம்களுக்கு விட்டுத்தர வேண்டுமானால் ஹலீஃபா வர வேண்டும். சையிதுனா உமர் அவர்கள் நீண்ட பயண தொலைவை பொருட்படுத்தாமல், அதே போல தமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ வேலைப்பாடு இருக்கிறது, ஹலீஃபா என்ற முறையில் எத்தனையோ சுமைகள் இருக்கிறது, அது எதையும் பொருட்படுத்தாமல் மதீனாவிலிருந்து இந்த சமாதான ஒப்பந்தத்திற்காக வருகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இஸ்லாமிய ஜிஹாதுடைய நோக்கம் உயிர் பலி அல்ல, இஸ்லாமிய ஜிஹாத் என்பது மனிதர்களை கொன்று குவிப்பது நோக்கம் அல்ல. அப்படி கொன்று குவிப்பது நோக்கமாக இருந்திருந்தால் அன்றைக்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள் இதை தூக்கி எறிந்திருக்கலாம், நான் அங்கே எல்லாம் வர முடியாது என்று அவர்களை கொலை செய்யும்படி, அவர்களுக்கு எதிராக போர் செய்யும்படி சொல்லியிருக்கலாம். இஸ்லாமிய ஜிஹாதின் நோக்கம் அது அல்ல, அமைதியும் சமாதானமும் தான் இஸ்லாமிய ஜிஹாதின் நோக்கம். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே தன்னுடைய ஒரு அடிமையை மட்டும் அழைத்து கொண்டு அந்த ஃபலஸ்தீனத்தை நோக்கி வருகிறார்கள். இன்றைய சிரியாவுடைய ஒரு பகுதி தான் அன்றைய ஃபலஸ்தீனம். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஒட்டகத்தில் தன்னுடைய அடிமையோடு வருகிறார்கள். ஒரு ஹலீஃபாவுக்குரிய, ஒரு ஜனாதிபதிக்குரிய எந்த பந்தாவும் இல்லாமல், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஹஜ்ரத் உமர் அவர்கள் வருகிறார்கள். நீண்ட பயண தொலைவை கடைந்து அவர்கள் ஃபலஸ்தீனத்தை நெருங்கும் போது ஹதரத் அபு உபைதா அவர்கள் தளபதி, இஸ்லாமிய இராணுவத்தின் தளபதி அபு உபைதா அவர்கள் உமர் அவர்களை எதிர்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்த உடனே அபு உபைதா அவர்கள் ஹதரத் உமரிடம் சென்று சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, நீங்கள் இந்த பலஸ்தீனத்தினுடைய பாதிரியார்கள், இங்குள்ள மத குருமார்களோடு நீங்கள் பேசவிருக்கிறீர்கள். அவர்கள் சற்று உங்களை ஒரு கம்பீரமான தோற்றத்திலே பார்க்க விரும்புவார்கள். ஏன்னா முஸ்லீம் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி என்பதனால் ஒரு கம்பீர தோற்றத்திலே உங்களை பார்க்க விரும்புவார்கள். எனவே நீங்கள் அணிந்திருக்கிற இந்த ஆடையை களைந்துவிட்டு சற்று உயர்வான ஆடையை அணிந்து கொள்ளலாமே என்று அபு உபைதா சொல்கிறார்கள். காரணம், ஹஜ்ரத் உமருடைய ஆடையிலே ஒட்டுக்கள், ஹஜ்ரத் உமருடைய ஆடையிலே நிறைய கிழிசல்கள் இருந்தன. இப்போ அபு உபைதா சொன்னார்கள், இந்த ஆடையை நீங்கள் களைந்துவிட்டு ஒரு உயர்ந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாமேன்னு சொன்னான். இதை சொன்னதும் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்திய வேதனை, உமர் அவர்கள் அபு உபைதாவை பார்த்து கேட்டாங்க, அபு உபைதாவை இந்த வார்த்தையை வேறு யாராவது சொல்லி இருந்தால் நான் சகித்து கொள்ள முடியும், ஆனால் நீங்களா இந்த வார்த்தையை சொல்கிறீர்கள்? உங்களை பற்றி பெருமானார் இப்படி சொன்னார்கள், லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வாய்மையாளர் உண்டு. அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வாய்மையாளரை அனுப்பியிருக்கிறான். ஓ அமீனு ஹாதிஹில் உம்மா, என்னுடைய உம்மத்தினுடைய வாய்மையாளர் அபு உபைதா என்று பெருமானார் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபி, நபியினுடைய தோழமையில் இருந்த அந்த தோழராகிய நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அபு உபைதா அவர்களே, நாம் யார்? இன்னா குன்னா அதல்ல கோமின், இந்த உலகத்திலேயே அற்ப சமுதாயமாக அரபுகளாகி நாம் இருந்தோம். உலகத்தில் ஆக அற்ப சமுதாயம் யார் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால் அரபுகள் தான். யூதர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்க மறுத்தது, பெருமானாரை ஏற்க மறுத்தது இஸ்லாம் பொய் என்பதனால் அல்ல. அவர்களுக்கு தெரியும் இஸ்லாம் சத்தியம், திருக்குரான் சத்தியம், எல்லாம் தெரியும். ஆனால் ஏற்க மறுத்த காரணம், இந்த நபி அரபுகளில் தோன்றியது தான். இந்த நபி ஏன் இந்த அரபுகளில் வந்தார்? அரபுகள் என்றால் அவ்வளவு வெறுப்பிற்குரிய ஒரு சமுதாயமாக அவர்கள் எண்ணினார்கள். இப்போ ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், அபு உபைதாவை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இன்னா குன்னா அதல்ல கோமின், இந்த உலகத்திலேயே எல்லா மக்களாலும் இழிவாக பார்க்கப்பட்ட, கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாம். ஃபஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அரபுகளுக்கு கண்ணியம் என்பது அவர்கள் அரபுகள் என்பதனால் அல்ல, அரபுகளுக்கு கண்ணியம் என்பது அங்கே பெட்ரோல் வருகிறது என்பதனால் அல்ல, அரபுகளுக்கு கண்ணியம் என்பது இந்த இஸ்லாத்தை கொண்டுதான். அல்லாஹ் இதை கொண்டுதான் நமக்கு கண்ணியத்தை தந்தான் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தையை உமர் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தையை வைத்து நாம் சொல்லலாம், முஸ்லிம்களுடைய உயர்வு தாழ்வு, முஸ்லிம்களுடைய வெற்றி தோல்வி, அது எதிலே அடங்கியிருக்கிறது? எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை உயர்த்தி பிடித்தார்களோ அவர்களை வெற்றி தழுவியது, அவர்களை கண்ணியம் தழுவியது. எப்போதெல்லாம் நாம் இஸ்லாத்தை விட்டோமோ, இஸ்லாத்தை புறக்கணித்தோமோ, அப்போதெல்லாம் நமக்கு இழிவும் தோல்வியும் வந்தது என்பதை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க. இன்றைக்கும் கூட நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு நாம் கண்ணியம் இஸ்லாத்தில் இருப்பதாக எண்ணவில்லை. கண்ணியம் என்பது, இஸ்ஸத் என்பது இஸ்லாத்தில் இருப்பதாக நாம் எண்ணவில்லை. நம்மிலே பலரும் கூட இஸ்லாம் தான் நம்முடைய பின்னடைவுக்கு காரணம், ஷரியத்தை பின்பற்றுவதுதான் நம்முடைய பின்னடைவுக்கு காரணம், இந்த முல்லாக்கள் தான் நம்முடைய பின்னடைவுக்கு காரணம், முஸ்லிம்களுடைய வெற்றி என்பது, முஸ்லிம்களுடைய கண்ணியம் என்பது இந்த நாகரிக வாழ்க்கை, இந்த மேற்கத்திய பண்பாடு, இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இதிலே தான் இருக்கிறது. இதை முல்லாக்கள் தடுக்கிறார்கள், இதை இஸ்லாம் தடுக்கிறது என்றுதான் நம்மிலேயும் கூட பலரும் இன்று வரை எண்ணிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அத்தகைய குஃபரான வார்த்தைகளை நாம் பலரும் சொல்வதை நாம் கூட கேட்கிறோம். அண்மையில் கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு ஆலிம் சாப், அவருடைய மகனை படிக்க வச்சிருக்கிறார். இப்போ யாரோ கேட்டாங்களா, ஏன் படிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, அதுக்கு அவர் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம், ஆனால் படிக்க வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு சமாதானங்கள் சொல்லலாம். இப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து மார்க்கத்தை கற்றுவிட்டு ஆலிம்சாவ் ஆகிட்டு பட்ட பாடு போதும், என் மகனுக்கு அந்த நிலை வர வேண்டாம்னு சொல்லி. இது அல்லாஹ்வுடைய இந்த தீனையும் அல்லாஹ்வுடைய இந்த இல்மையும் கேவலப்படுத்துகிற ஒரு காரியம். என் ஆலிம்களுக்கு என்ன கண்ணியம் குறைந்து விட்டது? இந்த ஷரியத்தை படித்ததனால் அல்லாஹ் எந்த நிலையை நமக்கு தந்து விட்டான்? என்ன கேவலம் நமக்கு ஏற்பட்டு விட்டது? ஆக இன்றைக்கு முஸ்லிம்களே கூட, படித்த ஆலிம்களும் கூட, இஸ்லாம் தன்னுடைய பின்னடைவுக்கு காரணம், இஸ்லாம் தன்னுடைய வறுமைக்கு காரணம், இஸ்லாம் தான் தன்னுடைய தோல்விக்கு காரணம் என்று இன்று நம்மில் ஒவ்வொருவரும் எண்ணுகிற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். இதைத்தான் ஹதரத் உமர் சொன்னார்கள், இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் கண்ணியத்தை வைத்திருக்கிறான், வேறு எதிலும் நமக்கு கண்ணியம் இல்லை என்பதை சொன்னார்கள். சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய ஒரு பத்திரிகை சமரசம், அதனுடைய கடைசி பக்கத்திலே ஒரு அழகான ஒரு தலைப்பிலே, முகத்திரை முன்மாதிரி என்ற ஒரு தலைப்பிலே பிரான்சிலே நடந்த ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏறத்தாழ அன்று ஹதரத் அபு உபைதாவிடம் உமர் என்ன சொன்னார்களோ அதுபோன்ற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவமும். இன்றைக்கு நாமும் கூட இஸ்ஸத் என்பது கண்ணியம் என்பது எதிலே இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய முஸ்லிம்களுடைய உண்மை நிலையை அது படம் பிடித்து காட்டுகிறது. பிரான்சிலே ஒரு ஷாப்பிங் கடையிலே பல வாடிக்கையாளர்கள் தமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு முஸ்லிம் பெண்மணி முழுமையாக பருதா அணிந்து தன்னுடைய முகத்தை முழுமையாக மறைத்து கொண்டு தன்னுடைய தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அங்கே கேஷியரிடம் வந்து பணம் கட்டுவதற்காக பணம் செலுத்துவதற்காக வரிசையிலே நிற்கிறார். எல்லோரும் சென்ற பிறகு அந்த பெண்மணியும் அந்த கேஷியரிடம் பணம் செலுத்துவதற்காக நிற்கும்போது அங்கே பணம் வாங்குவதற்காக முன்னால் இருப்பதும் ஒரு பெண், அதுவும் முஸ்லிம் பெண். முன்னால் அந்த பணத்தை வாங்கும் இடத்திலே அமர்ந்திருப்பதும் ஒரு முஸ்லீம் பெண். அந்த பெண் இந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய உடையிலே முகத்தை மறைத்து கொண்டு நிற்கிற அந்த பெண்ணை ஏதோ ஒரு அரபு நாட்டு பெண் என்று எண்ணிக்கொண்டு அந்த பெண்ணை தாறுமாறாக ஏசுகிறார். உங்களை போன்றவர்களால் தான் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர். இந்த பருதா அவசியமா? இன்றைக்கு முகத்தை மூட வேண்டிய தேவை இருக்கிறதா? இவையெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதத்தின் அடையாளங்கள். சொல்வது ஒரு முஸ்லீம் பெண். இந்த பருதாவும் இந்த முகத்தை மூடுவதும் இன்றைக்கு என்ன தேவை இருக்கிறது? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கிறது. இந்த பருதாவையும் முகத்திரையும் எதற்காக நீங்கள் அணிகிறீர்கள்? இதை அணிய வேண்டுமானால் நீ அரபு நாட்டுக்கு செல்ல வேண்டியதானே, இங்கே வந்து எதற்காக இந்த பருதாவை அணிந்திருக்கிறாய் என்று அந்த முஸ்லிம் பெண்ணை வேறொரு நாட்டு பெண், ஒரு அரபு நாட்டு பெண் என்று எண்ணிக்கொண்டு நீ ஒரு அரபு நாட்டுக்கு போய் இதை அணிந்துகொள் என்று கடுமையாக சாடுகிறார். இதையெல்லாம் அந்த பெண் பொறுமையாக கேட்டுவிட்டு சிறிது நேரத்திலே முகத்திரையை விளக்குகிறார். விளக்கினால் அந்த கேஷியரில் கேஷியராக அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி. காரணம், அந்த பெண் ஒரு அரபு நாட்டு பெண் அல்ல, ஒரு பிரான்ஸ் நாட்டு பெண். பிரான்ஸ் நாட்டு பெண், பிரெஞ்சு பெண் அந்த பெண்மணி. அந்த பெண்ணுடைய அந்த செம்பட்டை முடியும் அந்த நீல கண்களும் தெரிவித்தன அவள் அரபு நாட்டு பெண் அல்ல, ஒரு பிரெஞ்சு பெண். அவள் சொன்னால், நான் ஒரு முஸ்லீம், நான் அரபு நாட்டு பெண் அல்ல, நான் இதே நாட்டு பெண், இந்த பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவள். நாங்கள் இஸ்லாத்தை தேடி பெற்றுக்கொண்டோம், நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டீர்கள். நாங்கள் இஸ்லாத்தை தேடி பெற்றோம், எங்களுக்கு இதன் மகத்துவம் தெரிகிறது, இதனுடைய அருமை எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டவர்கள் உங்களுடைய பிழைப்புக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக. ஆக அந்த பூர்வீக முஸ்லீம் பெண், பல்லாண்டுகளாய் இஸ்லாத்திலே வந்த அந்த பெண் என்ன சொல்கிறார்? இந்த பருதாவும் முகத்தை மூடுவதும் இழிவு, இந்த பருதாவும் முகத்தை மூடுவதும் அவமானம் என்று அந்த பெண் சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எல்லோரிடமும் காணப்படுகிற பரவலான நிலை. இன்றைக்கு நாம் இஸ்லாமிய கோட்பாடுகள், ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வீழ்ச்சிக்கான காரணம், நம்முடைய தோல்விக்கான காரணம். இதுதான் உண்மையிலும் நம்மை கேவலத்திலும் நம்மை இழிவிலும் ஆழ்த்தி இருக்கக்கூடிய உண்மையான நிகழ்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பகால நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லிம் உலகம் ஒரு காலத்தில் முழு உலகையும் ஆட்சி செய்தது. இதனால் எதை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்தார்கள்? இந்த உலகத்தின் எந்த சக்தியை கண்டும் அவர்கள் பயப்படவில்லை, எந்த வல்லரசை கண்டும் அவர்கள் பயப்படவில்லை. ஒரு சாதாரண கிராமப்புற சஹாபி, ருபையா என்கிற ஒரு சாதாரண கிராமப்புற சஹாபி, அவருக்கு படிப்பறிவு கிடையாது, குரான் ஓத தெரியாது, தெளிவாக பேச தெரியாது, ஒரு சாதாரண ஒரு மனிதர். அந்த மனிதரை சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள், அன்றைய ஈரானிய பேரரசு, அன்று ஈரானுடைய அந்த வல்லரசிடம் அனுப்பி வைக்கிறார்கள். ருஸ்தும் என்கிற அந்த மன்னனிடம் ஒரு கிராமப்புற அரபியை அனுப்பி வைக்கிறார்கள், சாதாரண மனிதரை. சுருக்கமாக சொல்ல போனால், இன்றைய அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்திப்பதற்கு வெள்ளை மாளிகைக்கு ஒரு சராசரியாக ஒரு பழைய ஜுப்பா போட்டு கொண்டிருக்கிற, ஒரு பரட்டை திரையோடு இருக்கிற ஒரு மனிதரை அனுப்புவதற்கு சமம். அன்றைய முஸ்லிம்கள் அதை கண்ணியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி நமக்கு வேணால் யாராவது பரட்டைத்தலையாக பழைய ஜிப்பா போட்டிருந்தா அவனை பார்த்தா கேவலமாக தெரியும், அவரை பார்த்தா ரொம்ப இழிவாக தெரியும். ஆனால் அந்த மாதிரி மக்கள் தான் அல்லாட்ட கண்ணியமானவர்கள், அத்தகைய மக்கள் தான் அல்லாட்ட கண்ணியமானவங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அந்த ஈரானிய மன்னன் ருஸ்துமிடம் பேசுவதற்கு ருபையி என்கிற ஒரு சாதாரண ஒரு சஹாபி, ஒரு கிராமப்புற சஹாபி அனுப்பி வைக்கிறார். அவர் வருகிறார், ருஸ்துமுடைய மாளிகைக்கு வருகிறார். அங்கே இருக்கிற காவலாளிகளை பொருட்படுத்தவில்லை, அரண்மனைக்கு முன்னால் உள்ள எதையும் பொருட்படுத்தவில்லை. கிழிந்த ஆடையோடு தன்னுடைய வாளுரையை கூட கையில் ஏந்தி கொண்டு நேராக அரசனிடம் வருகிறார், வந்து பக்கத்திலே அமருகிறார். காரணம், இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் எந்த சக்தியை கண்டும் பயப்பட மாட்டாங்க, எந்த சக்திக்கும் அஞ்ச மாட்டாங்க. மன்னனுக்கு பக்கத்திலே வந்து உட்காருகிறார். அந்த மன்னன் கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அரபு நாட்டிலிருந்து, மதீனாவிலிருந்து இவ்வளவு தொலை தூரம் இந்த பாரசீக நாட்டிற்கு வந்த நோக்கம் என்ன என்று கேட்கிறார். அந்த கிராமப்புற சஹாபி சொன்னார், அல்லாஹு இப்தஅதனா, ரொம்ப அழகாக சொன்னார், நாங்கள் ஆட்சியை பிடிக்க வரவில்லை, உங்களிடமிருந்து ஆட்சியை பறிக்க வரவில்லை. அல்லாஹு இப்தஅதனா, அல்லாஹ் எங்களை அனுப்பினான். அல்லாஹ் அனுப்பினான் என்பதற்கு என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக எங்களை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, நல்ல பண்புகளை பரப்புவதற்காக, அமைதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். இன்றைக்கு இதே செய்தியைத்தான் முஸ்லிம்கள் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலும் சொல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய போயஸ் தோட்டத்திலும் சொல்ல வேண்டும். இது முஸ்லிமுடைய கடமை, இதை தான் நம்முடைய முதல்வரிடம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம், உண்மையை போதிக்கிற மார்க்கம். அதைத்தான் அந்த கிராமப்புற சஹாபி, அந்த கிராமப்புற அரபி எந்த தயக்கமும் இல்லாமல் இரானிய மன்னனிடம் இந்த உண்மையை சொன்னார். இதெல்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கண்ணியமாக நினைச்சாங்க. அவங்களுக்கு ஆடை ஒரு பொருட்டாக தெரியல. நாம் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஆடை வச்சுருப்போம், கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆடை வச்சுருப்போம், நம்ம அடுத்தவங்களை சந்திக்க போகிறதுனா அதுக்கு ஒரு ஆடை வச்சுருப்போம். ஆடையை வந்து உயர்வாக நாம் நினைக்கிறோம். ஆனால் யாருக்கு இஸ்லாம் பெருமையாக தெரிகிறதோ அவருக்கு ஆடை ஒரு பொருட்டல்ல. இஸ்லாம் யாருக்கு உயர்வாக தெரிகிறதோ, நான் முஸ்லீம், இதை விட எனக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்? அல்லாஹ் என்னுடைய எனக்கு இந்த தீனை தந்திருக்கிறான், தீன் என்கிற இந்த ஆடையை விட சிறந்த ஆடை உலகத்திலே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லிபாசு தக்வா ذلك خير, இறையச்சம் என்கிற ஆடை, தீன் என்கிற ஆடை, அது உயர்ந்த ஆடை. நாம எண்ணிக்கொள்ளலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆடை, அது ஒரு பெருமை என்று. மிக உயர்ந்த ஆடை இஸ்லாம் என்கிற ஆடை. சஹாபாக்கள் அந்த ஆடை உடுத்தினார்கள். அந்த இஸ்லாம் என்கிற ஆடை உடுத்தி கொண்டு வெளிப்புறத்திலே கிழிந்த ஆடையோடு எந்த சபைக்கு போவதையும் அவர்கள் தயங்கவில்லை. ஆக இந்த இஸ்லாத்தை உயர்வாக எண்ணி அந்த காலம் வரை முஸ்லிம்களிடம் ஒற்றுமை இருந்தது, அவரிடம் தக்வா இருந்தது, அவர்களுடைய உலக ஞானம் இருந்தது, மார்க்க ஞானம் இருந்தது. இவை எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடித்த காலம் வரை இந்த உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்தார்கள். கடலுக்கு அப்பால் சென்று அங்கேயும் ஒரு தரை இருந்தால், ஒரு நிலம் இருந்தால் அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவோம் என்று சொல்லும் அளவிற்கு முஸ்லிம்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதியும் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டது, படிப்படியாக வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. இந்த வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்ன? ஆரம்ப காலத்திலே ஹலீஃபாவாக இருந்தவர்கள் மார்க்கம் அறிந்த ஆலிம்களாக இருந்தாங்க, அவர்களே முஃப்திகளாக இருந்தாங்க, அவர்களே காதிகளாக இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்திலே ஆளுங்கள் தனியாக பிரிந்தார்கள், அரசியல்வாதிகள் தனியாக பிரிந்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு மார்க்கம் தெரியாது, உலமாக்களுக்கு அரசியல் தெரியாது. இப்படி அரசியல் வேறு, மார்க்கம் வேறு என்று பிரிய பிரிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள், சரியத்தினுடைய வாழ்க்கையை விட்டு விலகினார்கள், அல்லாஹ்வுடைய சரியத்தை நிலைநாட்ட தவறினார்கள். முஸ்லிம்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய விரிசல் ஆரம்பித்தது, அவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. அந்த வீழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாகத்தான் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டிலே தாத்தானியர்கள் மூலமாக முஸ்லிம்கள் சந்தித்த பெரிய வீழ்ச்சி. எப்போ முஸ்லிம்கள் தவறு செய்தார்களோ, தீன கொண்டுதான் கண்ணியம் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகினார்களோ, தாத்தாரியர்கள் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். அல்லாமா இப்னுல் அசீர் ஒரு பெரும் வரலாற்று ஆசிரியர், அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தாத்தாரிய வரலாற்றை எழுதும் போது நான் இந்த வரலாற்றை எழுதுவதை என் பேனா விரும்பவில்லை, என் மனம் விரும்பவில்லை. நான் இதற்கு முன்னால் மரணித்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன். ஆனாலும் கூட பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாத்தாரிய வரலாற்றை நான் எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். தாத்தாரியர்கள் முஸ்லீம் நாடுகள் மீது படையெடுத்த போது அன்றைய தாருல் ஹிலாபத், ஹிலாபத்தினுடைய தலைமையகம் பக்தாத், அந்த பக்தாத் நகரத்திலே மட்டும் சுமார் 40 நாட்கள் அவர்கள் மரண வேட்டை நடத்தினார்கள். 40 நாட்கள், அதிலே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு ஒரு மலை பொழிந்தது. அந்த மலையிலே முஸ்லிம்களுடைய பிண நாற்றத்தினால் விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகள் கூட இறந்து போன, பறக்கக்கூடிய வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகள் இந்த முஸ்லிம்களுடைய பிண நாற்றம் தாங்க முடியாமல் இறந்து போனதாக சரித்திர ஆசிரியர் இவனுடைய அசீர் எழுதுகிறார். அல்லாஹால அவ்வளவு பெரிய ஒரு சோதனையை இந்த தாத்தாரியர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹத்தலா கொடுத்தான். பிறகு அதே தாத்தாரியர்கள் ஒரு காலத்திலே முஸ்லிம்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்களை கொண்டே அல்லாஹ் இஸ்லாத்தை பலப்படுத்தினான். அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியிலே பிறகு மீண்டும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வீழ்ச்சியை அல்லாஹத்தலா துருக்கியர்களை கொண்டு சரி செய்தான். துருக்கி ஆட்சியாளர்கள் சுல்தான் முஹம்மத் ஃபாத்திஹ் என்கிற அந்த துருக்கி ஆட்சியாளர் மூலமாக இஸ்லாமிய உலகிற்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். அவர்கள் ஹரமையினுடைய அந்த பகுதியும் ஆட்சி செய்தார்கள். உலகத்தினுடைய பெரும் பகுதி உஸ்மானிய ஹிலாஃபத் என்று சொல்லப்படுகிற அந்த துருக்கிய பேரரசனுடைய கையிலே இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அவர்களும் ஒரு காலம் வரை ஒரு சிறந்த ஆட்சியை உலகத்திற்கு தந்தார்கள். உஸ்மானிய பேரரசு என்று சொன்னால் அன்றைக்கு உலகமே பயப்படும், உலகமே அவர்களை கண்டு அஞ்சும். இதற்கு முன்னால் கூட நான் சொல்லியிருப்பேன், இஸ்லாமிய பேரரசனுடைய அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியிலே வேறு எந்த நாட்டு கப்பல் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய நாட்டு கொடியை, வேற எந்த அந்நிய நாட்டு கப்பல் உள்ள வந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய அந்த கொடியை இறக்கிவிட்டு தான் வர வேண்டும். அந்த அளவிற்கு உஸ்மானிய பேரரசு என்பது ஒரு மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய ஹிலாஃபத்தினுடைய ஒரு கேந்திரமாக விளங்கியது. பிறகு அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தீன் எப்போது விடுபட ஆரம்பித்ததோ பலவீனம் வர ஆரம்பித்தது. எதிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள். அந்த ஹிலாஃபத்தை உஸ்மானியாவை, உஸ்மானிய ஹிலாஃபத்தையும் உடைச்சாங்க. அது உடைந்து போன பிறகு அரபு நாடுகள் சிக்கி சிதறி சின்னாபின்னமாகி இன்றைக்கு சின்னஞ்சிறு நாடுகளாக ஆகி மேற்கத்திய கலாச்சாரம்தான் இன்றைய அரபு நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அரபு மக்களிடம் பார்த்தால் இன்றைக்கு மேற்கத்திய நாகரிகம், இஸ்லாமிய கலாச்சாரம், அரபு கலாச்சாரம் மறைந்து மேற்கத்திய நாகரிகம் இன்றைக்கு பெருமைக்குரிய நாகரிகமாக கருதப்படுகிறது. அரபு நாட்டுடைய உண்மை நிலை பார்க்கிறோம். இன்றைக்கு அரபு நாட்டினால் நடத்தப்படுகிற அந்த விமானங்களில் கூட மதுபானங்கள் பரிமாறப்படுகிறது. நான் இந்த உம்ராவிலிருந்து வரும்போது கூட கல்ஃபேர் விமானம் பஹ்ரைன் நாட்டுக்கு சொந்தமான விமானம், ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு சொந்தமான விமானத்தில் எல்லா வகை மதுபானங்களும் பரிமாறப்படுகிறது. அவர்கள் இங்கே மேற்கத்திய அந்த கலாச்சாரத்தையும் மேற்கத்திய நாகரிகத்தையும் பெருமையாக எண்ணினார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமும் தங்களுடைய ஆட்சியினால் தங்களுடைய ஆட்சிக்கு எப்போது ஆபத்து வரும் என்று இஸ்லாமிய நாடுகள் அஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இஸ்லாத்தை கொண்டு கண்ணியம் என்கிற இந்த நிலையை எப்போது முஸ்லிம்கள் மறந்தார்களோ அன்றிலிருந்து தான் நம்முடைய சமூகத்திற்கு தொடர் வீழ்ச்சியை பார்க்கிறோம். எனவே முஸ்லிம்களுக்கு உயர்வு என்பது, இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு உயர்வு என்பது மீண்டும் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு, இந்த இஸ்லாத்தை கொண்டு தான் உயர்வை வைத்திருக்கிறான் என்று எப்போது எண்ணுவோமோ அப்போது தான் நமக்கு கண்ணியம். ஆக இன்றைக்கு உலகம் முழுவதுமே நாம் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துகிற காரணத்தினால் அல்லாஹத்தலா நமக்கு ஒரு அவமானத்தை தருகிறான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் உலகம் முழுவதுமே இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தை பற்றி தவறாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நம்முடைய உயிரினும் மேலான நபியை பற்றி அவ்வப்போது இந்த ஊடகங்கள் தவறாக சித்தரிக்கின்றன. இன்றைய இணையதளங்களில் வெப்சைட்களில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு ஒப்பற்ற தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். வேறு எந்த தனி மனிதரை பற்றியும் இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் பெருமானாரை பற்றி சொல்ல முடியாத வார்த்தைகளால், வர்ணிக்க முடியாத படங்களால் அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு கேவலமாக இணையதளங்களில் சித்தரித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முஸ்லிம்களாகிய நாம் என்ன பதில் கொடுத்திருக்கிறோம்? பதில் கொடுப்பது நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய மார்க்கத்தை பற்றி எவ்வளவு தவறாக சித்தரிக்கப்படுகிறது! நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் வெறும் தொழுகையை பற்றி மட்டும் நம்மிடம் கேட்கப்படாது. நீ தொழுதாயா என்று மட்டும் கேட்கப்படாது, ஜக்காத்து கொடுத்தாயா என்று மட்டும் கேட்கப்படாது. இந்த தீன் என்கிற அமானிதத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். இந்த தீன் கேவலப்படுத்தப்படுகிற போது, அவமானப்படுத்தப்படுகிற போது அதற்காக நீ என்ன செய்தாய் என்கிற கேள்வியும் அல்லாஹ்விடம் நமக்கு உண்டு. ஆக பத்திரிகைகள் தொடர்ந்து பல பிரச்சாரங்கள் செய்து வருகிறது. தமிழகத்திலும் கூட பல பத்திரிகைகள் முஸ்லிம்களுக்கு எதிரான விஷமத்தனங்களை அண்மை காலங்களிலே அதிகமாக செய்து வருகிறது. அதிலே ஒரு நாளிதழ் தான் தினத்தந்தி. சாதாரண மக்களால், அடித்தள மக்களால் அதிகமாக வாசிக்கப்படுகிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையிலும் சென்ற ஏப்ரல் மாதம் முஸ்லிம்களுக்கு எதிராக இரண்டு விஷமத்தனமான தலையங்கங்கள் வந்திருந்தன. ஆனால் அதை பற்றி நம்மளை யாருக்குமே தெரியவில்லை. அந்த பத்திரிகை காரணம் இன்னைக்கு பத்திரிகையை நாம் வந்து கூர்ந்து படிப்பதும் கிடையாது. இந்த மீடியாக்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க, நாம் அந்த செய்திகளை படிப்பதே கிடையாது. என்ன சூழ்ச்சி மறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிவதும் கிடையாது. சென்ற மாதம் அந்த தினத்தந்தியிலே மே மாதம் ஐந்தாம் மூன்றாம் தேதியும் ஏப்ரல் 28ஆம் தேதியும் இரண்டு தலையங்கங்கள். ஒன்று குண்டுவெடிப்பு, மதுரையில் குண்டுவெடிப்பா என்கிற தலைப்பில் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான பல சந்தேகங்களை எல்லாம் எழுப்பி போலீசாருக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தூண்டுதல் பிரச்சாரத்தை அந்த தலையங்கம் செய்கிறது. அதைவிட மிகப்பெரிய விஷம பிரச்சாரம், இதை தட்டி கேட்போர் இல்லையா என்கிற ஒரு தலைப்பில், அதை வெளியே கூட நான் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வைத்திருக்கிறேன், இன்றைய மீடியாக்கள் எப்படியெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகிறது நாம் சிந்திக்க வேண்டும். வெளியே ஒட்டி இருக்கிறேன்னு பாருங்கள். பாகிஸ்தானில் ஒரு மூன்று பெண்கள் அண்மையிலே முஸ்லீமாக இருக்கிறார்கள். ரெங்கில் குமாரி, டாக்டர் லலிதா குமாரி, ஆஷா குமாரி, மூன்று சகோதரிகள், அவர்கள் அண்மையிலே முஸ்லீமானார்கள். இந்த மூன்று பெண்களும் கட்டாயப்படுத்தப்பட்டு பலவந்தப்படுத்தப்பட்டு முஸ்லீமானதாக இந்த பத்திரிகை ஒரு பொய் பிரச்சாரம் செய்து அதோடு பல பொய்யான தகவல்களையும் கலந்து கிறிஸ்தவ பெருமக்களையும் இணைத்து கொண்டு பாகிஸ்தானிலே ஒவ்வொரு ஆண்டும் 400 கிறிஸ்தவ பெண்கள் கட்டாய மதமாட்டம் செய்யப்படுகிறார்கள், 800 இந்து பெண்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள், இந்திய அரசாங்கம் இதை தட்டி கேட்க கூடாதா, இங்குள்ள இந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கண்டு கொதித்து எழ வேண்டாமா என்று எழுதுகிறது. இங்குள்ள இந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கண்டு கொதித்து எழ வேண்டாமா, வார்த்தை அப்படியே எழுதியிருக்கிற, அப்படியானால் என்ன அர்த்தம், இதை ஏன் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இங்குள்ள கிறிஸ்தவ பெருமக்களையும் சேர்ந்து ஒரு விஷமத்தனத்தை இந்த பத்திரிகை தூண்டுகிறது. நாமளும் வெக்கம் இல்லாமல் இதை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே வெக்கத்தை தொலைத்து விட்ட ஒரு சமுதாயம் நாம் மட்டுமே, வேற எந்த சமுதாயத்துக்கு எதிராக இப்படி எழ முடியாது. பாகிஸ்தான் அப்படி ஒன்று நடக்கவும் இல்லை. அங்கிருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கு எதிராக இதுவரையிலும் எந்த ஒரு கொடுமையும் நடந்தது கிடையாது. அதான் உண்மை, அதான் உண்மை நிலவரம் அதுதான். இதை இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற அத்வானியே ஒரு முறை உண்மையை சொல்லியிருந்தார். அப்படி உண்மையை சொன்னதற்காக அவருடைய கட்சி அவரை கண்டித்தது. அவர் அங்கே சொன்ன உண்மையாக தான், அங்குள்ள இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பாகிஸ்தானில் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஒரு முறை இந்தியிலிருந்து ஒரு நல்லுறவு ஒரு புரிந்துணர்வு பயணமாக சில கல்லூரி மாணவர்கள் பாகிஸ்தான் சென்றார்கள். அவர்களும் சென்று விட்டு வந்து சொன்னார்கள், இங்கே பத்திரிகைகள் பாகிஸ்தானை எப்படி சித்தரிக்கிறதோ அதில் கடுகளவும் உண்மை இல்லை. உண்மை நல்லா அதுதான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் எத்தனையோ மக்கள் முஸ்லீம் ஆகிட்டு தான் இருக்கிறான். இது அனுதினமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்முடைய இந்தியாவிலும் கூட இதை தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. வேணுமென்றே திட்டமிட்டு அந்த பெண்கள் முஸ்லீமானதை ஒரு கட்டாய மதமாற்றமாக எழுதி முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் தூண்டி விடுகிற ஒரு பிரச்சாரத்தை இந்த பத்திரிகை செய்கிறது. நாம் இந்த பத்திரிகை எதற்காக வாங்கினோம்? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் எழுந்ததும் தினத்தந்தியை பார்த்துட்டு எழுந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எழுந்ததும் முன்னால் தினத்தந்தி தான் இருக்கணும். ரொம்ப பறக்கத்தான பத்திரிகை, காலையில் அதை பார்த்தா எல்லா பறக்கத்தும் எல்லா ரகமத்தும் வீட்டில் இறங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ புனிதமான ஒரு பத்திரிகை அது. ஆக இப்படிப்பட்ட பத்திரிகைகளை குறைஞ்சபட்சம் நாம் பதில் கொடுக்குறோமோ இல்லையோ புறக்கணிக்கணும். ஆனால் முஸ்லீம்களிடம் அப்படி புறக்கணிக்கிற ஒரு பழக்கமே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த அதிர்த்து மார்களுக்கு தான் வேலை, இப்படி பேசி பேசி தான் நம்ம வீணாக போயிட்டோம், இதான் நம்முடைய நிலை. ஆக இத்தகைய பத்திரிகைகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து ஒரு பொருளாதார ஒரு சேதாரத்தை உருவாக்கினால்தான் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாங்க. ஆக இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கத்தையும் இவ்வளவு கேவலப்படுத்தி எழுதுறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? நம்முடைய வீழ்ச்சி, மார்க்க ரீதியான வீழ்ச்சி, ஒழுக்க ரீதியான வீழ்ச்சி, இஸ்லாத்தின் மீதான ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலை. இந்த நிலைகளின் காரணமாகத்தான் அல்லாஹ் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் இந்த சமுதாயத்தை இந்த மார்க்கத்தை கேவலமாக எழுதுகிற ஒரு அவர நிலைக்கு தள்ளி இருக்கிறான். ஆனால் இதை பார்த்து வேதனைப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர், இதை பார்த்து எத்தனை பேருக்கு வருத்தம் வருது, இப்படிலாம் நம்முடைய மார்க்கத்தை எழுதுகிறாங்களே, நம்முடைய தீனை பற்றி இப்படி எழுதுகிறாங்களேன்னு சொல்லி யாருக்காவது கவலை இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான், உண்மையான இஸ்லாம் இருந்தால் இதை கண்டு நாம் கொதித்து எழ வேண்டும். ஆனால் அத்தகைய ஒரு நிலை இன்று வரையிலும் நம்மிடத்தில் கிடையாது. காரணம், நாம் கண்ணியங்கிறது நம்முடைய பணம் காசு இதில் தான், நமக்கென ஒரு வாழ்க்கையை நாமே கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறோம். அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை விட்டு விட்டு நமக்கென ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தை நாம் ஒரு சொர்க்கமாக கற்பனை செஞ்சு நான் இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் கல்யாணம் செய்யணும் என்று நாம ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து திட்டமிட்டு வாழ்கிறோம். ஒரு அரசர் ஒருவர் ஒரு பிரம்மாண்ட ஒரு மாளிகை கட்டினாராம், அரண்மனை. அரண்மனையை கட்டிவிட்டு அவர் ஒரு சவால் விட்டாராம், என்னுடைய இந்த அரண்மனையில் யாராவது ஒரு குறையை கண்டுபிடித்தால் அவருக்கு ஒரு பெரிய பரிசு உண்டு என்று அறிவித்தாராம். இப்போ எல்லாரும் பார்வையிட வந்தாங்களாம் அரசருடைய அரண்மனையை. வந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், அரண்மனையில் எந்த குறைபாடும் இல்லை, ரொம்ப பிரமாதம் என்று சொன்னார்களாம். ஒரு அல்லாஹ்வுடைய அடியார் ஒருவர் வந்தாராம், வந்து சொன்னாங்களாம், இந்த அரண்மனையில் ரெண்டு குறை இருக்கிறது, இந்த அரண்மனையில் ரெண்டு குறை இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அரசன் சொன்னானா, எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக பல்லாயிரக்கணக்கான தீனார்களை செலவு செய்து பல கட்டிட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தி நான் கட்டியிருக்கிறேன், அதில் என்ன குறை என்று கேட்டாராம். அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், முதலாவது குறை இந்த அரண்மனை நிரந்தரமானது அல்ல, ஒரு நாள் அழிய போகிறது. இரண்டாவது குறை, இங்கே வசிக்க போகிற உங்களுக்கும் நிரந்தரம் இல்லை, இது இரண்டாவது குறை. ஆக நீ எவ்வளோ ஆசைப்பட்டு கட்டினாலும், எவ்வளோ ரசித்து ருசித்து கட்டினாலும் அந்த வீட்டில் உள்ளே போய் நுழையுமா இல்லைன்னு கூட தெரியாது. எத்தனை பேர் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னால் இறந்து போகிற ஆளுகளும் உண்டு. ஆக இப்படி நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு விட்டு, ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமல், நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய தீனையும் நம்முடைய நபியையும் ஏன் நம்முடைய குர்ஆனையும் எவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு மோசமாக சித்தரிக்கப்படுகிறது. இன்றைக்கு அமெரிக்க பாதிரியார்கள் செப்டம்பர் 11 குர்ஆன் எதிர்ப்பு தினம், குர்ஆன் எரிப்பு தினம், செப்டம்பர் 11 குர்ஆன் எரிப்பு தினமாம். ஏனென்றால் இந்த குர்ஆன் தான் முஸ்லிம்களை தீவிரவாதத்திற்கு தூண்டுகிறது என்று சொல்லி தங்களுடைய மக்களை இணைக்கிறார்கள். ஆனால் நம்மிடம் என்ன உணர்ச்சி இருக்கிறது? நாம் இதற்காக எந்த தீவிரவாத செயல்களிலும் பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபட சொல்லவில்லை. நாம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பத்தான் அழைக்கிறோம். உண்மை முஸ்லிம்களாக மாறுவோம், இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வோம். இந்த தீன் எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு நல்ல மார்க்கம், எவ்வளவு பண்பாடான மார்க்கம் என்று எடுத்து சொல்வோம். இந்த மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் தவறாக என்ன செய்யப்படுகிறதோ அதற்கு பதில் கொடுப்போம், முறியடிப்போம். அதற்கு நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய காசு பணத்தையும் செலவழிப்போம். எவ்வளவு காசு பணத்தை நாம் தேவையில்லாத விஷயங்களை வீண் வரையும் செய்கிறோம். நான் கூட நேற்று ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது இங்கிருந்து கரூர் செல்கிற வழியில் ஒரு 10 முன்னால் எந்த கல்லூரியும் கிடையாது, எந்த பள்ளியும் கிடையாது. ஆனால் பார்த்தோம்னா இங்கிருந்து இன்றைக்கி கரூர் சஹைவேல பார்த்தோன்னு சொன்னால் எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் நம்ம ஊர்லேயும் நிறைய என்னங்க ஏற்பட்டிருக்கு. கல்யாண மண்டபங்கள் நிறைய கட்டியிருக்கிறோம் இந்த 10 நிறைய கல்யாண மண்டபங்கள். ஆனால் அவங்க எதை கட்டுறாங்க? கல்லூரிகளையும் பள்ளிகளையும் கட்டுறாங்க. நமக்கும் அந்த சமூகத்துக்குமான இடைவெளி, நமக்கும் அந்த சமூகத்துக்குமான வித்தியாசம் இந்த ஒன்றிலே போதும். கல்வி அறிவு இல்லாததும் ஒரு காரணம் நமக்கு எதிராக இத்தகைய விமர்சனங்கள். முஸ்லீம் சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு பட்டதாரி, ஒரு வக்கீல், ஒரு ஜேர்னலிசம் படித்த, ஒரு பத்திரிகை துறை படித்த ஒருவர் இருந்தால் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள முடியும். எனவே நமக்கு ஈமானிய பலமும் தேவை. நிச்சயமாக ஈமானிய பலம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அத்தோடு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அறிவையும் நமக்கு எதிராக செய்யப்படுகிற அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதற்கும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஓரளவுக்கு கல்வி ஞானமும் இன்றைய சவால்களை சமாளிப்பதற்கு தேவை. எனவே நம்முடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை நல்ல மார்க்க கல்வியோடு, ஒழுக்கத்தோடு, ஏன்னா மார்க்கம் இல்லாமல் வெறும் உலக கல்வியை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெறும் உலக கல்வியை மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் அவர் நாத்திகவாதியாக தான் இருப்பான், அல்லது எம்மதமும் சம்மதம் என்று சொல்பவனாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர் நமக்கோ இந்த மார்க்கத்துக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. மார்க்க பற்றோடு, ஈமானிய பற்றோடு, இந்த தீனையில் நிலைநாட்டக்கூடிய உணர்வோடு உலகத்தினுடைய சிறந்த எல்லா துறைகளிலும் கலைகளிலும் விளங்கக்கூடிய அந்த கல்வியாளர்களை உருவாக்குவதும் நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அது பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டும். இன்றைய அரபு நாடுகளில் கல்வியில் பார்த்தோன்னு சொன்னால், அரபு நாடுகளில் சுன்னி முஸ்லீம்கள், ஷியா முஸ்லீம்கள் என்று ரெண்டு பிரிவு தான் இருக்கிறாங்க. அங்கே சுன்னினா எல்லாருமே அஹ்லு சுன்னாவுடைய பிரிவு தான். நாம தான் அஹ்லு சுன்னாவே இங்கே 10 கூறு போட்டு வச்சுருக்கிறோம். அங்கே சுன்னி ஷியா. இந்த சுன்னி அரபுகளை பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட படிப்பறிவு கிடையாது. ஆனால் ஷியாக்கள் படிப்பில் எல்லா மிக உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் எப்படி பிராமணர்களோ அது மாதிரி தான் ஷியாக்கள், அவங்களுக்கு அறிவு அதிகம். இந்த ஷியாக்கள் படிப்பறிவில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் பல இஸ்லாமிய நாடுகளில் 95% சுன்னி முஸ்லீம்கள், 5% ஷியாக்கள். ஆனால் 5% ஷியாக்கள் தான் இந்த சுன்னி முஸ்லீம்களை ஆட்டி படைக்கிறாங்க. அதற்கு உதாரணம் சிரியா. இன்றைய சிரியா இருக்கிறதே 95% சுன்னி முஸ்லீம்கள், 5% ஷியாக்கள். ஆனால் இந்த ஷியாக்கள் தான் சிரியாவை தொண்டு தொட்டு ஆட்சி செய்கிறார்கள். இந்த சுன்னி முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறாங்க. இன்னைக்கு ஹெமஸ் என்ற சிரியாவினுடைய பிரபல நகரம் அண்மையில் 10,000 முஸ்லீம்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க அந்த ஷியாக்கள். காரணம் அவங்கள்ட்ட படிப்பறிவு இருக்கிற காரணத்தினாலே இந்த சுன்னி முஸ்லீம்களை நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைய செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஆக முஸ்லீம்களிலே உள்ள ஒரு பிரிவு கூட இன்னொரு பிரிவின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது இந்த கல்வியை கொண்டுதான், இந்த நவீன அறிவை கொண்டுதான். அப்படியானால் நாம் யூதர்களை வீழ்த்துவதற்கும் அமெரிக்க ஐரோப்பியர்களை வீழ்த்துவதற்கும் இந்த நவீன கல்வியும் இந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் வீழ்த்த முடியாது. எனவே நமக்கு ஈமானிய அந்த பலத்தோடு இந்த நவீன கல்வியும் நமக்கு அவசிய தேவை. நம்முடைய எதிர்கால சந்ததிகளை அத்தகைய ஈமானும் இந்த அறிவும் இரண்டும் கலந்து உருவாக்கப்படுகிற போது வரக்கூடிய சவால்களை நாம் சமாளிக்க முடியும். எனவே அல்லாஹ் இந்த தீனை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு உயர்வை தந்தான். அந்த தீனை கொண்டுதான் கியாமத்து நாள் வரை அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அதை விடுத்து விட்டு எந்த வழியில் நாம் போனாலும் நாம் இழந்த கண்ணியத்தை மீட்டெடுக்க முடியாது. இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால் நமக்கு எதிரான எல்லா சவால்களையும் நிச்சயமாக நாம் எதிர்கொள்ள முடியும். இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற பத்திரிகைகளை புறக்கணியுங்கள். பத்திரிகை படிக்காமல் ஒன்றும் மூத்த ஒன்றும் நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. பத்திரிகை படிக்காட்ட என்ன நமக்கு குறை ஏற்பட போகுது? எல்லாமே குப்பை செய்திகள் தான், உண்மைக்கு மாற்றமான செய்திகள் தான். இந்த பத்திரிகைகளை முஸ்லீம்கள் எல்லாம் புறக்கணிச்சாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக இந்த தினத்தந்தி பத்திரிகையை கொஞ்ச நாளைக்கு நாம் புறக்கணிச்சோன்னு சொன்னால் அவன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பான். நம்முடைய ஒற்றுமையை நாம் இதில் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் முஸ்லீம்களை உண்மையான முஸ்லீம்களாக வாழச் செய்து ஒற்றுமையை நல்லொழுக்கத்தையும் பேணி நடக்கக்கூடிய முஸ்லீம்களாக ஆக்கிவானாக. வ ஆஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.